தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அறுவடையோ மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் அறுவடைக்கு தேவையான வேலையாள்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆயர்கள், குருக்கள் எண்ணிலடங்கா வகையில் பல்வேறு விதங்களில் நமக்கு உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் இறை அனுபவம் பெறுவதற்கும் மற்றும் இறை வார்த்தையை தியானிப்பதற்கும் வாசிப்பதற்கும் பல்வேறு விதங்களில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான குருக்களுக்காக நாம் மன்றாட வேண்டுமெனவும், வரக்கூடிய காலங்களிலே குருக்களுடைய எண்ணிக்கை பெருகி இன்னும் மக்களுக்கு இறைவனுடைய நற்செய்தியை பறைசாற்ற தேவையான பணியாளர்களை உருவாக்க திருச்சபை முனைந்திட வேண்டுமெனவும், இந்த திருப்பலியிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, பழைய அடிமைகளின் நிலையிலிருந்து மனித குலத்தை விடுவிப்பதற்காக உம்முடைய திருமகனை நீர் உலகிற்கு அனுப்பினீர். இறைப்பற்றுடன் அவரை எதிர்பார்த்திருப்போருக்கு உமது விண்ணக பரிவிரக்கத்தின் அருளை அளித்தருளும். அதனால் நாங்கள் உண்மையான விடுதலையின் கைமாற்றை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உங்கள் கூக்குரலுக்கு செவிசாய்த்து அருள் கூறுவார் இறைவாக்கினர். எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 30, ஜீவனுள்ள வார்த்தைகள், 19 21 மற்றும் 23 26 முடிய. இஸ்ரேலின் தூயவரான் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது, சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பு மீனும் அப்பத்தையும் ஒடுக்குதல் எனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும். அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும். முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும். கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும். ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று திரண்டாற்போல ஏழு மடங்காகும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது, அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். அவரை புகழ்வது இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். நம் தலைவர் மாண்பு மிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அறியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். புல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். ஆண்டவருக்காக காத்திருப்போ காத்திருப்போ நற்பேறு பெற்றோர். நமக்கு நியமம் வழங்குபவ ஆண்டவரே நமக்கு வேந்த அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர் அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம்மான்மாவோடும் இருப்பாராக
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாற்றுமக்கே
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 35 முதல் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 8 வரை இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரெல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீ ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலை செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரெல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் என்கின்ற இந்த இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய சிறு வயதில் என் கிராமத்தில் நடந்த அனுபவங்கள், நிகழ்வுகள் என் கண்முன்னே நின்று கொண்டிருக்கின்றன. சின்ன வயசில் நாங்கள் கிராமத்தில் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கின்ற பொழுது வெளியூரிலிருந்து 400 ஆடுகளை 500 ஆடுகளை என்ன செய்வாங்க, 2 அல்லது 3 பேர் எங்களுடைய ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள். தங்களுடைய ஆடுகளுக்கு பாதுகாப்பை அவர்கள் கொடுப்பார்கள். நல்ல எங்கள் புல் செழுமையாக இருக்குதோ செழிப்பாக இருக்குதோ அந்த இடத்துல என்ன செய்வாங்க, தங்களுடைய ஆடுகளை அழைச்சிட்டு போவாங்க. அதே போல் காட்டு விலங்குகள், நாய்கள் வந்து கடிக்காமல் இருப்பதற்கு தங்கள் என்ன செய்வாங்க, அந்த நீண்ட தடிகளை பயன்படுத்தி தங்களுடைய ஆடுகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். அது மட்டுமல்ல, இரவு முழுவதும் அந்த ஆடு பக்கத்திலேயே அவர்கள் ஒரு கட்டில் போட்டு அவர்கள் உறங்குவதையும் தங்களுடைய ஆடுகளுக்கு பாதுகாப்பை கொடுப்பதையும் நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இவர்களுடைய இந்த கட்டுப்பாட்டை மீறி, பாதுகாப்பை மீறி சில ஆடுகள் என்ன செய்யும், தங்களுடைய இந்த கூட்டத்தை விட்டு வேறு இடங்களுக்கு வந்து செல்லும். அப்படி செல்லுகின்ற பொழுது ஒரு முட்செடியில் மாட்டிக்கிறது அல்லது நாய்களிடம் மாட்டிக்கொண்டு கடிபட்டு தங்களுடைய உயிரை வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழலையும் நான் வந்து பார்த்திருக்கின்றேன். எதற்காக இந்த ஆடுகள் தன்னுடைய மந்தையை விட்டு ஓட வேண்டும்? சுதந்திரம் இருக்கிறது என்று அந்த ஆடுகள் நினைக்கின்றன. அதனுடைய விளைவாக மிகப்பெரிய ஆபத்தை, ஒரு சோகத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவைகள் சந்திக்கின்றன. இதே போலதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலையும் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக நிறைய ஆயர்களை, குருக்களை ஏற்படுத்தியிருக்கின்றார், அரசர்களை ஏற்படுத்தியிருக்கின்றார், இறைவாக்கினர்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இந்த அரசர்கள் அல்லது குருக்கள் இந்த மக்களை என்ன செய்கிறார்கள்? பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் இந்த குருக்களுடைய போதனையை அல்லது இறைவாக்கினருடைய போதனைகளை அல்லது அரசர்களுடைய போதனைகளை இந்த மக்கள் கேட்காமல் தவறான வழிகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அப்படி தவறான நெறிமுறைகளையும் வழிகளையும் அவர்கள் பின்பற்றுகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் ஏற்படுகிறது. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான சோர்வு, ஒரு முழுமையில்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, மாறாக வெற்றிடமே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் வாழக்கூடிய மனிதர்களை கண்டுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார், தன்னுடைய பரிவை காட்டுகின்றார். இயேசுவின் காலத்தில் அங்கு சமகாலத்தில் இருந்த அந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், தலைமை குருக்கள் சாதாரண ஏழை எளிய பாமர மக்களை பல்வேறு விதங்களில் அந்த 10 கட்டளைகளை கொண்டு துன்புறுத்தி வந்தார்கள். சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும், சட்டங்களை கடைபிடித்தால் உங்களுக்கு வாழ்வு, இல்லையேல் சாவுதான், சாபம்தான் வரும் என்று சொல்லி அவர்கள் எளிய பாமர மக்களை அச்சுறுத்தி வந்தார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு தவறான அந்த அன்பு கட்டளையை விட்டுவிட்டு வெறுமனை சடங்கிற்காக அவர்கள் கட்டளைகளை பின்பற்றுகின்ற பொழுது பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் சுமைகளுக்கும் அந்த மக்கள் உள்ளாகின்றார்கள். ஆகவே இவர்களுடைய அந்த வாழ்க்கை சூழலை கண்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பரிவு கொள்கின்றார். நல்ல ஆயர்களுக்காக, நல்ல குருக்களுக்காக, இறை வார்த்தையை வல்லமையோடு அறிவிக்கக்கூடிய குருக்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள். ஏனெனில் எண்ணற்ற மக்கள் இறை வார்த்தைக்காக, இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக, கடவுளுடைய வல்லமையை மற்ற மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக, நம்பிக்கையை கற்றுக் கொடுப்பதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நல்ல குருக்கள் இல்லை, அல்லது போதுமான தேவையான குருக்கள் இல்லை. ஆகவே உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய மனக்காயங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய, விடுதலை தரக்கூடிய குருக்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள் என்றும் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த குருக்கள் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றார்கள். நமக்கு பொருளாதாரம் இருக்கின்றது, செல்வம் இருக்கின்றது, அறிவு இருக்கின்றது, ஞானம் இருக்கின்றது. ஆனால் ஆன்மீகம் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகின்றது. நாம் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதிகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், பதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், உலகபோக வாழ்க்கைக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு அல்லது ஆன்மீக காரியங்களுக்கு நாம் அதிக சிரத்தை எடுப்பதில்லை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடவுளை விட்டுவிட்டு செல்வத்திற்கும் உலகபோக வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான சோர்வு ஏற்படுகிறது, வெற்றிடம் ஏற்படுகிறது. அந்த வெற்றிடத்தையும் சோர்வையும் அவநம்பிக்கையும் போக்க குருவானவர்கள் அல்லது ஆயர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான பணியை செய்யக்கூடிய குருக்களுக்காக, ஆயர்களுக்காக நீங்கள் மன்றாடுங்கள். நீங்கள் தொடர்ந்து மன்றாடுகின்ற பொழுது அல்லது நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களுடைய இதயத்திற்கு ஏற்ற நல்ல மேய்ப்பர்களை, நல்ல ஆயர்களை, நல்ல குருக்களை உங்களுக்கு கொடுப்பார். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முழுமையை கொடுப்பார்கள். நிறைவை நோக்கி உங்களை வழிநடத்துவார்கள். எனவேதான் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கின்றார். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசாயா மிக அழகாக கூறுகிறார், சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என்று கூறுகிறார். அதனை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள், நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கமோ சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்று இறைவாக்கினர் எசாயா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆம் என்று கூறியவர்களே, இன்றைய நாளிலே எண்ணற்ற மக்கள் குருக்கள் வழியாக அல்லது அருட் சகோதரிகள் வழியாக ஆயர்கள் வழியாக ஒரு வளமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பம் இருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடி இருக்கிறது, அவநம்பிக்கையான சூழல்கள் இருக்கின்றன, குடும்பத்திலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. யாரிடம் சொல்லி அழுவது? யாரிடம் நம்பிக்கையோடு தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏக்கங்களை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது என்கின்ற ஏக்கத்தில் எண்ணத்தில் எண்ணற்ற மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குருக்களிடம் செல்கின்ற பொழுது அவர்கள் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு வல்லமையோடு அறிவித்து கடவுளுடைய அந்த வழிகாட்டுதலை உங்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே கடவுளுடைய குரல் குருக்கள் வழியாக நமக்கு கிடைக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட குருக்களுக்காக குருக்களுடைய எண்ணிக்கை பெருக வேண்டும். இறைவனுடைய அந்த அரசாட்சியை, இறைவனுடைய அந்த திருப்பணியை இன்னும் எண்ணற்ற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கான அந்த பணியாளர்களை, தகுந்த பணியாளர்களை நீங்கள் உங்களுடைய இல்லறத்திலிருந்து உருவாக்க வேண்டும் என்பதனையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருக்கிறார். ஆகவே தவறான சிந்தனைகளிலே நாம் நம்முடைய எண்ணங்களை சிதறவிடாமல் ஆண்டவர் மீது நம்முடைய எண்ணங்களை திருப்புவோம். பலர் தவறான வழிபாடுகளுக்கு செல்லுகின்றார்கள் அல்லது தேவையற்ற போதனைகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய தேவையில்லை. ஏனெனில் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். அவரை பின்பற்றி வரக்கூடியதுதான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவை. இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய போதனையை நாம் பின்பற்றுகின்ற பொழுது, வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார், ஒரு நிறைவை கொடுப்பார். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கத்தோலிக்க திரு அவையினுடைய மறையை பின்பற்றுகின்ற நாம், அதில் பணியாற்றக்கூடிய ஆயர்கள் அல்லது குருக்கள் எதை அறிவிக்கின்றார்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று திருப்பாடல் 32 இறை வார்த்தை 8 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். இந்த இறை வார்த்தைக்கு இணங்க கடவுள் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் பணியாற்றக்கூடிய அருட்தந்தையர்கள் வழியாக, குருக்கள் வழியாக, திருத்தந்தை வழியாக, ஆயர்கள் வழியாக தன்னுடைய அறிவுரையினையும் தன்னுடைய வழிகாட்டுதலையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய, எங்களுடைய அழுகுரலுக்கு செவிசாய்க்கக்கூடிய, எங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கக்கூடிய, எங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய, உம்முடைய இறை வார்த்தையை வல்லமையோடு அறிவிக்கக்கூடிய நல்ல குருக்களை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.